الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، أنبي الإسلامية سغودر قلي الله بن الله ريار قلي لين دور ناليك برغ இந்த தாவா நிலையத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து உரையாடுவதற்காக, ஒரு உரையை வழங்குவதற்காக வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாவுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்கள், விசேடமாக என் சகோதரர் மௌலவி நூஹ் அல்தாஃபி ஆகிய அனைவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்தவனாக. மூளையவர்கள் சொன்னது போன்று, இதுவரைக்கும் அல்லாவை நாம் நேசிப்போம் என்ற தலைப்பில் உங்களுக்கு ஒரு உரை நடாத்தப்பட்டது. சகோதரர்களே, மனித வாழ்க்கையில் ஒரு பகுதி அது. ஒவ்வொரு மூமினும் அல்லாவை நேசிப்பவனாக இந்த உலகத்தில் வாழ்வது என்பது கட்டாய கடமை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்று மாத்திரம் சொல்லி முடித்து கொள்ளாது, மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு பற்றிய விளக்கங்களை கூட இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. அந்த வகையில் சகோதரர்களே, முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் வெறுமனே பெயரளவில் இஸ்லாமிய பெயர் தாங்கிகளாக மாத்திரம் இருந்து விடாது, இஸ்லாம் எத்தகைய பண்புகளை குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு சொல்கின்றதோ அவற்றை பேணியவர்களாக கடைபிடித்தவர்களாக வாழ்வதற்கு எம்மால் முடிந்த வரைக்கும் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, மனிதன் தனக்கிடையில் சக மனிதர்களோடு வாழுகின்ற போது அவன் கடைபிடிக்க வேண்டிய பல்வேறு பண்பாடுகளை போதிக்கின்ற இஸ்லாம் அவற்றுக்குள் மிக பிரதானமான ஒரு பண்பாக ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமை நேசித்து, நேசம் பாராட்டி, அன்பு பரஸ்பரத்தை பகிர்ந்து கொண்டவர்களாக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது என்றால், எமது மார்க்கத்தினுடைய அடிப்படை எங்களுக்கு தெரியும், அது எங்களுடைய ஈமான். ஈமான் இன்றி எந்த ஒரு மனிதனும் சுவனம் பிரவேசிக்க முடியாது. அவர் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய நற்கர்மங்களை செய்தவராக இருந்தாலும் ஈமான் மாத்திரம் ஒருவரிடத்தில் இல்லாதிருக்குமானால் அவர் சுவனம் பிரவேசிப்பது என்பது அசாத்தியமானது, அது நடைபெற முடியாதது, நடக்கவே மாட்டாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது போன்று, லா யதுஹுலூனல் ஜன்னா ஹத்தா யலிஜல் ஜமலு ஃபி சம்மில் கியாத், ஊசி முனைக்குள் ஒட்டகம் நுழையும் வரைக்கும் அவர்கள் சுவனம் செல்லவே மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அது எதை காட்டுகின்றது? சாத்தியமற்ற ஒன்று. எனவே மறுமையில் நபிமார்கள் எல்லோரும் சேர்ந்து யாராவது ஒரு முஸ்லீம் அல்லாத, ஈமான் இல்லாத ஒரு மனிதருக்கு அல்லாவிடத்தில் சிபாரிசு செய்து அவரை சுவனத்தில் நுழைத்துவிட முடியுமா என்றால், நபிமார்கள் அப்படி சிபாரிசு செய்ய போவதும் இல்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. ஏன்? அல்லாஹ் முடிவாக சொல்லிவிட்டான், இன் அல்லாஹ் அஹர்ரமல் ஜன்னத்தை அலல் காஃபிரீன், காஃபிர்களுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான். சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது முஸ்லீம் அல்லாத ஒருவர் தான் கொண்டிருந்த நட்பண்புகளுக்கும் செய்த நல்லறங்களுக்கும் மறுமையில் கூலி பெறுவதாக இருந்தால், சுவன பாக்கியத்தை பெறுவதற்கு அருகதையுடையவராக ஆக முடியும் என்றிருந்தால், அதில் முதன்மையானவராக அபூ தாலிபை தான் நாம் சொல்ல வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி ஒத்தாசை புரிந்ததில் அபூ தாலிபுக்கு நிகர் எவரும் இருக்க முடியாது. நபி அவர்களுடைய தாயும் அல்ல தந்தையும் அல்ல. அபு தாலிப் தான் பக்க பலமாக நபி அவர்களோடு இரண்டர கலந்து வாழ்ந்து அவர்களுக்கு முழுமையாக தாவாவில் ஒத்துழைத்தவர். அதனால தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சிறிய தந்தை அபு தாலிப் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார், அதற்கு கைமாறாக நீங்கள் ஏதாவது செய்தீர்களா என்று கேட்கிறார்கள். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், நான் கைமாறு செய்திருக்கின்றேன். ஆனால் அந்த கைமாறின் மூலமாக அவரை நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் சக்தி நபி அவர்களுக்கு இருக்கவில்லை. நரகத்தின் ஆழத்திலிருந்து அவரை மேல்தட்டிற்கு கொண்டு வந்திருக்கின்றேன் சொன்னாங்கள். நரகத்தின் ஆழத்தில் அவர் இருந்தால், அப்ப படு மோசமான நிலையில இருந்த ஒருவரை ஒரு விஐபி லெவல்ல அதுக்குள்ள அந்த நரகத்துக்குள்ள நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கிறோம், அவரை மேல கொண்டு வந்து தண்டனையை குறைத்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், வலா தன்ஃபஅஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன், எவருடைய பரிந்துரையும் காஃபிர்கள் விடயத்தில் பயனளிக்க மாட்டாது. எவருடைய பரிந்துரையும் காஃபிர்கள் விடயத்தில் பயனளிக்க மாட்டாது. அப்ப அபு தாலிபுக்கு நபியவர்கள் என்ன பயன் செய்தார்கள், அந்த நரகத்துக்குள்ளேயே தண்டனையை குறைக்கும் பயனைத்தான் செய்ய முடிந்ததே அன்றி நரகத்திலிருந்து வெளியேற்றி சுவன பாக்கியம் பெற்றவராக அவரை ஆக்க முடியவில்லை. சகோதரர்களை, இதற்கு ஒப்போசிட்டாக அடுத்த பக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஹதீஸில் வருவது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தாலா எவருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு, பாருங்கள் சொன்ன உதாரணத்தை, கடுகளவு மலை அளவு என்று சொல்லவில்லை, கடுகளவு ஈமான் இருப்பவரையும் அல்லாஹ் நரகிலிருந்து வெளியேற்றி விடுவான் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த ஈமானுக்கு அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய சக்தி, அவன் வைத்திருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை எந்த அளவு, சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் ஹதீஸில் வருவது, இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே, லௌ பலகத் ஸுனூபுக அனான ஸமா, வானத்தை முட்டுமளவு உன் பாவம் இருந்தாலும் கூட நீ எனக்கு இணை கற்பிக்காதவனாக மரணித்தால் நான் அதனை மன்னிப்பேன், வல உபாலி, அந்த பாவங்களை நான் பொருட்படுத்தவே மாட்டேன் என்று அல்லாஹ் ஈமானுக்குரிய அந்தஸ்தை மரியாதையை சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, பாவத்தை செய்ய தூண்டுவது இந்த ஹதீஸினுடைய நோக்கம் அல்ல, மாறாக ஈமானுடைய பெருமதியை அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ்வுக்கு இணை மாத்திரம் வைக்காமல் நீ மரணித்து விட்டால் உனக்கு மிகப்பெரும் பாக்கியம் அல்லாவிடம் இருக்கிறது, அல்லாஹ் நினைத்தால் மன்னித்து விடுவான், அது எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி. எனவே சகோதரர்களே, ஈமானுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரும் அந்தஸ்து, குஃபருக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரும் கடுமையான தண்டனை, இதையெல்லாம் நாம் நினைத்து பார்த்தால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த ஈமானிய பாக்கியம் எவ்வளவு பெரிது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, ஈமானியர்களாக, ஈமானிய உறவுகளாக இருப்பவர்களுக்கு மத்தியில் நாம் பேண வேண்டிய பண்பாடுகளில் மிக முக்கியமான ஒரு பண்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்பிக்கின்றார்கள், மூமீன்கள் தங்களுக்கு மத்தியில் நேசம் பாராட்டுபவர்களாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, மனதில் மூமின்களோடு நேசம் இல்லாவிட்டால் அதை வரவழைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். காரணம், அது ஈமானில் உள்ளது. ஈமானோடு ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த ஈமான் அவரிடம் மலர்ச்சி அளிக்கின்றது என்று சொல்வதாக இருந்தால் அந்த உள்ளத்தில் ஈமானில் மூமின்கள் மீது நேசம் இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துஃமினு லா தத்குலுல் ஜன்னா ஹத்தா துஃமினு, நீங்கள் ஈமானுள்ளவர்களாக ஆகாத வரைக்கும் நீங்கள் சுவனத்தில் நுழைய முடியாது என்றார்கள். அப்ப எனவே ஈமானுக்கு பிறகுதான் சொர்க்கம், அது கடுகளவு ஈமான் இருந்தாலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஈமான் அறவே இல்லையா, முடியாது என்று சொன்னார்கள். பிறகு சொல்கிறார்கள், வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவர் மற்றவரை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆக மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஒருவர் மற்றவரை நீங்கள் நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக ஆக மாட்டீர்கள். அப்ப ஈமான் உள்ளவர்களாக நீங்கள் ஆகுவதாக இருந்தால் அந்த ஈமானுடைய கண்டிஷன்ஸ், அதனுடைய நிபந்தனைகளில் ஒன்றுதான், ஏனைய முஸ்லீம்களை மூமீன்களை நேசிப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேசம் எந்தளவு இருக்க வேண்டும்? நேசம் என்றது பொதுவான ஒன்று. நேசத்தில் மனிதர்கள் கூடி குறைவார்கள். ஒரு மனிதன் மனைவியை நேசிப்பது போன்று தன்னுடைய இன்னுமொரு சொந்தக்கார பெண்ணை நேசிப்பது இல்லை. தாயை நேசிக்கின்ற அளவுக்கு குடும்பத்தில் உள்ள ஏனைய பெண்களை என்ன செய்ய மாட்டார்கள்? நேசிக்க மாட்டார்கள். அப்போ ஆளை பொறுத்து நேசத்தினுடைய அளவு என்ன செய்யும்? வித்தியாசப்படும். இது குடும்ப உறவு. சகோதரர்களே, பொதுவாக முஸ்லீம்களோடு இருக்க வேண்டிய உறவை பற்றி பேசுகின்ற போது இந்த உறவு, இந்த நேசம், இதனுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும், அதையும் நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். சொன்னார்கள், மசலுல் மூமினீன், மூமீன்கள் எத்தகைய பண்பு கொண்டவர்கள் என்றால், சுனஃபி தவாதுஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஃபிஹிம், தங்களுக்கு மத்தியில் அன்பு, பரஸ்பரம் பரஸ்பரம் பணிவு, பண்பாடு, இவைகளை பேணுவதில் எந்தளவுக்கு மூமீன்கள் இருப்பார்கள் என்றால், அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி எங்களுக்கு புரிய வைக்கின்றார்கள். என்ன சொன்னார்கள்? கமசலில் ஜசதில் வாஹித், ஒரே உடம்பை போன்ற ஒரு உதாரணம். அந்த உடம்பில் ஒரு பகுதி நோயுற்றால் ஏனைய பகுதிகள் என்ன செய்ய போறதில்லை? சும்மா இருந்து விட போறதில்லை. தலைவலி என்றால் கால் தலையை பார்த்து சொல்ல போவதில்லை, இது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்கோ, என்னிடத்தில் முறையிடாதே. இல்ல, கொடுக்கிற பிரஷர்ல உடனே கால் எலும்பி நிற்கும், என்ன கை வேலை செய்யும், ஓடோடி போகும் ஆஸ்பத்திரிக்கு. இப்படி முழு உடம்புமே செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். பல்லு வலி வந்து விட்டால் எப்படி இருக்கும் யோசி பாருங்க, அனுபவித்தவர்களுக்கு தெரியும். ஏன்னா பல்லே இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும் போல நினைப்பாங்க. சகோதரர்களே, அந்த அளவுக்கு மொத்த உடம்பும் சேர்ந்து அவரோடு இரண்டரை கலந்துடும். அப்ப இந்த உதாரணத்தை தானே நபி சொல்கிறார்கள், நீங்கள் மூமீன்கள் உங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு. பாருங்க, நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று முட்டையாக சொல்லிட்டு போகல நபி. அந்த நேசத்தினுடைய அளவு எப்படி இருக்க வேண்டும்? ஒரு உடம்பை போன்று, அந்த உடம்பில் ஒரு பகுதி ஏதும் பாதிப்புக்குள்ளானால் ஏனைய பகுதிகள் சும்மா இருக்க போவதில்லை. சகோதரர்களே, இதனால் தான் இதை வலியுறுத்தும் முகமாக ஒரு மூமீன் இன்னொரு மூமீனுடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்பவனாக இருப்பான். இது நேசத்தினுடைய அடையாளம். எப்படி உடம்பு மற்ற பகுதி பாதிக்கப்படும் போது இரண்டரை கலக்கின்றதோ, இதே போன்று அந்த மூமீனுடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்வது இந்த நேசத்தினுடைய அடையாளம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன வஈதா மரித், அவன் நோயுற்றால் ஃபஉது, அவனை போய் நோய் விசாரி என்று சொல்கிறார்கள். வஈதா தஆக, உன்னை ஒரு விருந்துக்கு அழைத்தால் ஃபஅஜிப், விருந்து என்பது மகிழ்ச்சி, நோய் என்பது துக்கம். அவ எனவே இன்பத்திலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும், துன்பத்திலும் என்ன செய்யணும், பங்கு கொள்ள வேண்டும். அவ வெறுமனே ஒரு மூமினை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சும்மா இருக்கிறது அல்ல, அவனுக்கு ஏதும் துன்பமா, அந்த துன்பத்தை துடைப்பதில் நான் என்ன பங்களிப்பு செலுத்தலாம், யோசிக்க வேண்டும். அவன் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரத்தில் இருக்கின்றானா, என்னையும் அதில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பித்தானா, நானும் என் மகிழ்ச்சியை அவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதை எப்படி சொன்னார்கள்? ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு பகுதியாக சொல்கிறார்கள். ஒரு முஸ்லீம் இன்னும் ஒரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையான அம்சங்கள் என்ன என்பதை விளக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவன் நோயுற்றால் நோய் விசாரிக்க செல்லுங்கள், அவன் உணவுக்கு உங்களை அழைத்தால் அந்த உணவில் பங்கு கொள்பவர்களாக இருங்கள் என்று, எப்படி நாம் அவர்களுடைய இன்ப துன்பத்திலெல்லாம் பங்கு கொண்டு வாழ வேண்டும் என்பதை விளக்குகின்றார்கள். சகோதரர்களே, இது ஒரு மூமீன் இன்னொரு மூமீனை நேசிப்பதனுடைய அமைப்பு. அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும்? முட்டையாக வெறுமனே நான் மூமீன்களை முஸ்லீம்களை நேசிப்பேன் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதாது, அதற்குடைய செயலாக்கம், அது எப்படி உடம்பில் பிரதிபலிக்க வேண்டும், வாழ்க்கையில் எப்படி அது மலர வேண்டும் என்பதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தருகின்றார்கள். இன்னும் சொன்னார்கள், சகோதரர்களே, இந்த உறவை, இந்த முஹப்பத்தை எந்த அளவுக்கு பலப்படுத்தி நாம் வாழ வேண்டும் என்பதை சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்கு எதை விரும்புகிறானோ அதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் உண்மை விசுவாசி அல்ல என்று சொல்லிட்டார்கள்.
ஈமான் முழுமை பெறமாட்டாது, ஈமான் பூரணம் அடைய மாட்டாது. எது வரைக்கும்? உங்களுக்கு எதை விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். சகோதரர்களே, என்னிடத்தில் இருப்பது போன்று மற்றவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல சட்டம். என்னிடத்தில் இருப்பது போன்று மற்றவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்ப வேண்டும். நான் ஒரு நல்ல வாகனத்தை வாங்கிட்டா என் சகோதரர் அப்படி வாங்க போறார் என்று கேள்விப்பட்டாலே என்னை போல அவாகிறதா, அது எப்படி அப்படின்னு சொல்லி உடனே பொறாம என்ன செஞ்சிருது, உள்ளத்தை ஆட்டி படைச்சி ஏதாவது தந்திரங்கள் செய்யலாமா? இவர் கையால போகவும் இல்லை. இப்ப வாங்கி கொடுங்கன்னு நபி சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசி பாருங்க. நீ உனக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி உன் சகோதரனுக்கு வாங்கி கொடு, உன் கையில வசந்து இருந்தா நீ செய்யணும், அப்பதான் உண்மையா நேசிக்கிறவன். அதை சொல்லவே இல்லை நபி, மனசால விரும்ப சொன்னான். உன் இருக்கிறது போல அடுத்தவங்களுக்கும் இருக்கிறத நீங்க என்ன செய்ய விரும்புங்க. இது உள்ளத்தால சீராமலா இல்லையா? அப்ப இது ஒரு முடியாத காரியமா? இதையும் நாம் செய்ய தவறினோமானால் சகோதரர்களே, எங்களுடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது என்பது என்ன? அதற்கு அடையாளமாகும். சரி, எனவே ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமை நேசிப்பவனாக அன்பு கொள்பவனாக வாழ்வது என்பது மார்க்கம் எங்களுக்கு பணிக்கக்கூடிய கடமைகளில் ஒன்று. சகோதரர்களே, உலமாக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கும் அடிப்படை அம்சங்களில் இதுவும் ஒன்று. எங்களுக்கு தெரியும் அடிப்படையான சில அம்சங்கள் இருக்கின்றது, மேலதிகமான சில வணக்கங்கள் இருக்கின்றது. இந்த முஹம்மத்தை பற்றி சொல்லும் போது உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அடிப்படைகளில் ஒன்று இஸ்லாத்தை இந்த உலகத்தில் கடைபிடிப்பவர்கள் கையாள வேண்டிய தலையாய கடமைகளில் இதுவும் ஒன்று. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல இன்னமல் மூமினூன் இஹ்வா, மூமீன்கள் தோழர்கள், சகோதரர்கள். அவர்கள் சகோதரத்துவ வாஞ்சியோடு தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் வலியுறுத்தி சொல்கின்றார். சகோதரர்களே, இந்த நேசத்தை, இந்த மஹப்பத்தை நாம் எமக்கு மத்தியில் உருவாக்கிக் கொள்வதற்காக நாம் பேண வேண்டிய சில அம்சங்களையும் நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். சில காரியங்களை வாழ்க்கையில் கடைபிடியுங்கள், அது மற்ற முஸ்லீம்களோடு நீங்கள் நேசமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த ஹதீஸ்ல நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ்ல, நீங்கள் விசுவாசம் கொண்டு சொர்க்கத்தில் நுழைய முடியாது, நீங்கள் விசுவாசம் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள், நீங்கள் ஒருவர் மற்றவரை நேசிக்காத வரைக்கும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள், அல அதுல்லுக்கும் அல ஷை இதா ஃபஅல்துமூஹு தஹாபப்தும், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் நேசத்தை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய, உருவாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நட்பண்பை, ஒரு நட்காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா? என் அருமை தோழர்களே, அஃஷு ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று சொல்றான். சகோதரர்களே, சலாம் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கும் சலாத்தை பரத்துங்கள் என்பதற்கும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன், ஒரு ஆள்கிட்ட போய் இந்த பேப்பரை கொடுத்து இதை போய் முதியிட்ட கொடுங்க, கொடுக்க சொல்றது ஒரு ஆளை குறிப்பிட்டு, கொஞ்சம் நோட்டீஸை கையில் கொடுத்து இது எல்லா இடத்துலையும் பங்குடுங்க வேண்டாம், என்ன இது வித்தியாசம்? இதனுடைய வேலை அதிகம். அப்ப எனவே சலாத்தை வெறுமனே சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை, சலாத்தை பரப்புங்கள். இது உங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? நேசத்தை உருவாக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபி அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுல் இஸ்லாமி அஃபல், இஸ்லாத்தில் மிக சிறந்த செயல் எது என்று கேட்கிறார்கள். இஸ்லாத்தில் மிக சிறந்த செயல் எது? நபி அவர்கள் சொல்கிறார்கள், துத்ஐமுத்தாம், உணவளியுங்கள். நீங்கள் வசதியுள்ளவர்களா, உங்களுடைய வசதியை பொறுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? உணவளியுங்கள். பிறகு சொல்கிறார்கள், வதக்ரா உஸ்ஸலாம் அலா மன் அரஃப்த் வமன் லம் தஅரிஃப், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள். அப்ப சலாம் சொல்லும் போது நம்ம பார்த்தோம்டா இவர் எப்படி நம்ம தெருவாளா, நம்ம ஜமாத்தை சார்ந்தவரா, நம்ம ஏரியா ஆளா, இதையெல்லாம் பார்த்தா சலாம் சொல்ல சொன்னாங்க நபி? தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுன்றாங்க, தெரிந்தவர் தெரியாதவர். சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் இயக்கங்கள் உருவாகி சமுதாயத்துக்கு பல்வேறு சேவைகளை செய்திட்ட போதிலும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளை பற்றி பேசும்போது, அதனால் ஏற்பட்ட விளைவுகள், சமுதாயத்துக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை சொல்லும் போது உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம்தான் பார்த்தீர்களா? ஒரு இயக்கத்தவர் மற்ற இயக்கத்தவருக்கு சலாம் சொல்லும் நிலைமை குறைந்து விட்டது. இதை நாங்கள் கண்கூடாக அனுபவிக்கின்றோம். இல்லைங்க சார், அப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடிய எவராக இருந்தாலும், அது எந்த அமைப்பில் அவர் உறுப்பினராக இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. அவர் முஸ்லீமா, அவருக்கு நாம் சலாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இதா லகைதஹும் ஃபஸல்லிம் அலை, அவனை நீ சந்தித்தால் அவனுக்கு சலாம் சொல்லு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். அப்ப நம்ம இயக்கத்தை பார்த்து, தெருவை பார்த்து, ஊரை பார்த்து சலாம் சொல்பவர்களாக இருந்தால் நாம் அல்லாஹ்வுடைய ரசூலின் போதனையை கடைபிடித்தவர்கள் அல்ல. சோரே, தெரிந்தவர் தெரியாதவர் எல்லாருக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னதிலிருந்து சிலர்கள் ஆதாரம் எடுக்கின்றார்கள். காவிர்களுக்கு கூட என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். என் தெரிந்தவர் தெரியாதவர் என்று லிஸ்ட் போட்டா என்ன, அவங்களும் அதுல வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் நாம் வேறு ஹதீஸில் பார்க்கிறோம், நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா தப்தஉல் யஹூத வன்னஸாரா பிஸ்ஸலாம், யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் ஆரம்பித்து சலாம் சொல்லாதீர்கள். எனவே யூத கிறிஸ்தவர்கள், ஏனைய காவிர்கள், இவர்களுக்கு நாம் ஆரம்பித்து சலாம் சொல்லலாமா என்றால் நபி அவர்கள் அதை தடுத்திருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமின் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கின்றது. அவர்கள் உங்கள் மீது சலாம் சொன்னால் நீங்கள் வஅலைக்கும் என்று பதில் சொல்லுங்கள். சலாத்தை சொல்வது என்பது ஒன்று, சலாத்துக்கு பதில் சொல்வது என்பது இன்னொன்று. இப்போ இந்த ரெண்டுலையும் நாங்கள் பார்க்குறோம். உலமாக்களுடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தால் சில உலமாக்களுடைய கருத்து என்ன, நாம் ஆரம்பிக்க கூடாது, அவர்கள் சொன்னால் நாம் சொல்லலாமா என்று பார்க்கின்ற போது சொல்லும் விதத்தை பொறுத்துதான் என் பதில் அமைய வேண்டும். அன்று யூதர்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும், உமக்கு மரணம் உண்டாகட்டும் என்ற அர்த்தத்தில் பாவிக்கக்கூடிய வார்த்தை. அதற்கு நபி அவர்கள் அலைக்கும், நீ சொல்வது உன்மீதே உண்டாகட்டும் என்று மாறி சொல்லிவிட்டார்கள். நீ சொல்றது என்ன செய்யட்டும், உன்மீதே உண்டாகட்டும். அப்ப அவர்கள் அஸ்ஸாமு என்று சொல்லாது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அழகாக சொன்னால், இப்ப எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு வந்து வாழக்கூடிய எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்கின்றார்கள், அழகாக சில சமயத்தில் நம் முஸ்லீம்களை விட அழகாக பதில் சொல்ப சலாம் கூறுபவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் அப்படி அழகாக தெளிவாக சொன்னால் நாம் அதை திருப்பி சொல்லலாமா என்றால் எஸ், அப்போது நாம் திருப்பி சொல்லலாம். ஆனால் ஆரம்பிக்க கூடாது நாம். ஏன், யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சலாத்தை ஆரம்பித்து சொல்லாதீர்கள். இப்ப யூத கிறிஸ்தவர்களே என அவர்களுக்கே சொல்லக்கூடாது என்றால் அவர்களை விடவும் மோசமானவர்கள் தான் ஈமானிய அடிப்படையில் நாம் பார்த்தால் ஏனைய காஃபிர்கள். யூதர்களும் இன்னும் இணை வைப்பவர்களும் என்று ரெண்டு பேரே அங்க அல்லாஹ் ஒன்று சேர்த்து சொல்றான். இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு கடும் விரோதம் பகைமை கொள்ளக்கூடியவர்கள். அப்ப எனவே அவர்களுக்கு நாம் ஆரம்பித்து சலாம் சொல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் சலாத்தை தெளிவாக அழகான வார்த்தையில் சொன்னால் அப்போது வேண்டுமானால் என்ன செய்யலாம், நாம் அவர்களுக்கு பதில் சொல்லலாம். சில சமயத்தில் சிலர்களுக்கு மனசுல யோசனை வரும், ஏ சொன்னா என்ன குறைஞ்சா போயிருப்போது, சொன்னா என்ன குறைஞ்சா போயிருப்போது, அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு வார்த்தை தானே சொல்லி போட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே. நம்ம சலாம் சொல்லாத போது சமயத்தில் அவங்க மனவரத்தை கூட படுறாங்களே அழிஞ்சா, அதுக்கு என்ன பண்றது, பாத்தீங்களா எங்களுக்கு சலாம் சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்களே. சகோதரர்களே, அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்பதற்காக நாம் மார்க்கத்தை மாற்றம் செய்ய முடியாது. இப்போ நம்ம ஒரு முஸ்லீம் அல்லாதவர்களோடு நல்ல பழகிறோன்னு வைங்க, அவரை பார்த்தா நல்ல ஒரு ஜென்டில்மேனாக இருக்கிறார், நேர்மை, நட்பண்பு, நட்குணம் எல்லாமே அவரிடம் இருக்கிறது. சொல்லப்போனால் எத்தனையோ முஸ்லீம்களை விட நன்னடத்தை உடையவராக இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் வந்து உங்கள் வீட்டில் பொன் கேட்டால் கொடுப்பீங்களா, கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்க, ஏன், நல்ல மனுஷனே என்று பார்ப்போமா, இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல வலா துங்கிஹல் முஷ்ரிகாதி முஷ்ரிகீன் ஹத்தா யுமினூ, காவிர்களை அவர்கள் விசுவாசம் கொள்ளாத வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். உங்கள் பெண்களுக்கு நீங்கள் என்ன செய்யாதீங்க, திருமணம் செய்து கொடுக்காதீர்கள். அல்லாஹ் சட்டம் போடுறான். இப்போ நம்ம மக்காவை போய்கொண்டிருக்கோம், நம்மளோட ஒரு முஸ்லீம் அல்லாத நண்பரும் வருகிறார், ஏன்பா நீங்கள் போகிறதுக்கு இனையும் கூட்டிகிட்டு போங்களேன்னு சொல்கிறாரு. சரி வாங்கணும், கூட்டிட்டு போமா, அவருக்கு ஒரு ஹராம் படையை உடுப்பாட்டி வரட்டும் பார்க்கட்டும்னு சொல்லி, அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நாம் மாறு செய்கிறோம். மக்கா வெற்றியின் போது இங்கு எந்த ஒரு காஃபிரும் இதற்கு பிறகு வரக்கூடாது என்று சட்டம் வந்தது. எந்த ஒரு காஃபிரும் என்ன செய்யக்கூடாது, இந்த மக்காவுக்கு வரக்கூடாது என்று அல்லாஹ் சட்டம் போட்டான். இப்போ இங்கு நேசம் பாசம் இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம பார்க்க முடியாது. அப்போ எனவே மார்க்க சட்டம் என்று வருகின்ற போது அந்த இடத்துல நம்ம என்ன மார்க்கம் சொன்னதோ அதை நாம் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். அந்த இடத்தில் மற்றவர்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய நேசம் பாசம் என்பதையெல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அதே போன்றுதான் இஸ்லாம் எங்களை தடுத்ததா, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லக்கூடாது என்று நபியவர்கள் தடுத்தார்களா, நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள், எனவே நாம் ஆரம்பிக்க கூடாது. அவர் கேட்டால் இந்த மார்க்கத்தில் உள்ள விளக்கத்தை நாம் அழகாக நல்ல வார்த்தையில் என்ன செய்யலாம், எடுத்து சொல்லலாம், அது எங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆக சகோதரர்களே, மனிதன் முஸ்லிம்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பை பரஸ்பரத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய மிகப்பெரும் ஒரு ஆயுதமாக நபியவர்கள் எமக்கு கற்றுத்தந்தது சலாத்தை பரப்புங்கள். அப்ப எனவே நாம் இயக்கவெறி கொண்டவர்களாக வேறு வேறு காரணங்களை வைத்துக்கொண்டு முஸ்லிம்கள் மீது சலாம் சொல்லாமல் விடுவோம் என்று சொன்னால், உண்மையிலேயே நபி அவர்களுடைய இந்த போதனைக்கு நாம் முற்றிலும் முழுதாக மாறு செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். அவரோடு தனிப்பட்ட முறையில் நமக்கு கோபங்கள் இருந்தாலும் கூட, உண்மையில் சகோதரர்களே, கோபங்களை தணித்து குரோதங்களை அப்புறப்படுத்தி நேசத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு பெரிய மருந்து என்பதால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே சலாம் கூறுவதில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் யாருக்கு சலாம் சொல்கிறார்கள் என்று, யாரெல்லாம் வசதியானவர்களோ அவர்களை துரத்தி துரத்தி சலாம் சொல்வார்கள். என ஒரு ஏழையா உள்ளவர் சலாம் சொல்லிவிட்டால் அதற்கு பதில் கூறுவதற்கும் உடம்பில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது, வாளைக்கு சலாம் என்று சொல்லி மிச்சம் முல்ல. என ஏ சலாம் சொல்லிட்டா என்ன செய்ய, பாவத்துக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆனால் ஒரு வசதியான ஆளா இருந்தா அவரை விரட்டிட்டு போய் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு செய்வாரு, வாய் நிறைய அள்ளி சொல்லுவார். அவை இது அல்லாவுக்காக வேண்டி சொல்லப்படும் சலாமா இது, இல்ல உலகாயுத லாபத்துக்காக நோக்கத்துக்காக சொல்லப்படக்கூடிய சலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லீம்களாகிய நாம் எங்களுக்கு மத்தியில் நேசம் பாசம் இவைகளை உருவாக்கிக் கொள்வதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வழிமுறை தான் நபி அவர்கள் சொன்னார்கள், தஹாது அன்பளிப்புகளை வழங்கிக் கொள்ளுங்கள், தஹாபு உங்களுக்கு மத்தியில் நேசம் உண்டாகும். எனவே ஆளுக்கால அன்பளிப்பு வழங்கக்கூடிய ஒரு வழிமுறையை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உருவாக்கிக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, மனிதனை அடிமையாக்குவதற்கு ஒரு வழி என்று சொல்வார்கள், யாருக்காவது கொஞ்சம் கூட அன்பளிப்பு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அடுத்த முறை உங்களை கால்ற நேரம் நாளுக்கு மூணுக்கு வழங்கி என்ன செய்வாரு. ஆனா இஸ்லாம் அதற்காக சொல்லவில்லை, அன்பை பரஸ்பரத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக நபி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. எப்படி ஆளுஞ்சா அன்பளிப்பு கொடுக்கறது, கிடைக்கிற சம்பளமே என்ன 500 ஆச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. 500 அஞ்சு ரூபாயில் நாங்கள் அன்பளிப்புக்காக அப்படி செலவழிக்கும் போது அல்ல அதன் மூலம் 500 என்ன செய்ய போகிறான், தரப்போகிறான். அல்லாவுக்காக நீங்கள் செலவழிச்சிங்க என்று சொன்னால் அது பெருக்கப்படுமா இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு இரட்டிப்பாக்கி தருவதாக சொல்கிறான். ஆனால் அன்பளிப்புடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய நேசமாக இருக்க வேண்டும். யாருக்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மூமின்கள் தங்களுக்கு மத்தியில் அன்பளிப்பை பகிர்ந்து கொள்ளுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அமலை நான் செய்கின்றேன். சினாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பயான் மூளை அன்பளிப்பு கொடுக்குன்னு சொல்லிட்டாரு, ரூமுக்கு போனத்தோட நண்பர் பார்த்து பத்திரா மூளை சொன்னார், நாளைக்கு வர நேரம் வாங்கிட்டு வந்துடுவோம். அன்பளிப்பை கேட்டு பெறுறது, அன்பளிப்பு கேட்டு பெற்றால் அது அன்பளிப்பு இல்லை, அது பிச்சை, அது பிச்சை வாங்குறதா போவோம். நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் அன்பளிப்பு தாங்கன்னு கேட்கறது இல்லை, அன்பளிப்பு அவராக விரும்பி என்ன செய்யணும், தர வேண்டும், அப்போது தான் அது அன்பளிப்பு. அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பளிப்பு என்று சொல்லும் போது அது ரொம்ப பெருசாக இருந்தால் தான் அன்பளிப்பு என்பது அல்ல. ஒரு ரியாலினுடைய பொருளாக இருந்தாலும் அது வந்த முறை அன்பளிப்பாக இருந்தால் அதற்கு பெருமதி கூட. ஏன்? அது அன்பளிப்பு என்ற பெயரில் வந்திருக்கின்றது. அன்பளிப்பு மொஹப்பத்தில் உருவாகி வரக்கூடியது. நமக்கு ஒருவர் அன்பளிப்பு தருகிறார் என்றால் அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அது அடையாளம். எனவே அன்பளிப்பு என்ற பெயரில் அற்ப பொருள் வந்தாலும் கூட என்ன செய்யணும், நாங்க அதை விசாலமான உள்ளத்தோடு சந்தோஷத்தோடு நாம் அதை கபூல் செய்பவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மிஸ்வாக் குச்சி ஒரு ஆள் தந்தாரு, ஒரே மிஸ்வாக் தானே உங்களுக்கு, வேறொன்றுமே உங்களுக்கு கிடைக்கலையா என்ன? அது அன்பளிப்பாகத்தானே தருகிறார், சந்தோஷமா எடுத்து வைக்க வேண்டியதுதானே, அப்படியா இல்லையா? அதுல வேற நாலு குறைய சொல்லாட்டி இவருக்கு நிம்மதி கிடையாது. என்ன அடுத்த முறை இதை விட பெருசா பெருசா வாங்கிட்டு கொடுவானா, தர்றதே விட்டுருவான். இவனுக்கு கொடுத்து எதுக்கு ஏச்சு படுவாடு, நம்ம ரோட்ல போற மிஸ்கின் கொடுக்கலான், கொடுக்கறதே விட்டுருவாங்க. சகோதரர்களே, அன்பளிப்புகள் எங்களுக்கு மத்தியில் என்ன செய்யும்? ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் சில பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், திருமண நிமித்தம் ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, சில ஊர்களில் கொடுத்த அன்பளிப்பை எழுதி வச்சிடறாங்களாம். ஏன்? நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்தால் இதே அன்பளிப்பு வருகிறதா இல்லையா? இல்லைங்கச்சா, இவர் ஒரு 1000 ரூபா கொடுத்தாருன்னு வைங்க, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வர்ற நேரத்தில் அவரும் என்ன செய்யணும்? அப்போ எடுத்து பார்ப்பாங்க வெயிட்டர், ஆ நம்ம 1000 ரூபாவுக்கு கொடுத்தோம், இவர் என்ன 10 ரியாலிட்டியை கொண்டாந்துருக்காரு, 100 ரியாலிட்டியை கொண்டாந்துருக்காருன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன அவருடைய மானத்தை கீறி கிழிக்கிற மாதிரி என்ன? சகோதரர்களே, என் வசதிக்கு ஏற்ப நான் கொடுப்பேன், அவர் வசதிக்கு ஏற்ப அவர் தருவார், அவ்வளோதான். நம்ம கொடுத்ததை அதே மாதிரி திரும்பி கிடைக்கணும்னு எதிர்பார்த்த இது அன்பளிப்பா? இது அன்பளிப்பு நாம் எதிர்பார்க்காமல் வழங்க வேண்டும். சில ஊர்கள் என்ன நடக்குது, அன்பளிப்புன்னு கொடுத்து போட்டு ஏதாவது சபை குழம்பிட்டு வைங்க, கொடுத்த அன்பளிப்பெல்லாம் திருப்ப கேட்டெடுத்துடுறாங்க. திருமணத்துக்காக பேச்சுவார்த்தை நடக்குது, இப்பதான் பேச்சுவார்த்தை. இவங்க மாப்பு வீட்டில் போய் என்ன செய்யறாங்க, பொண்ணுக்கு மோதிரம் போடணுமா, மாலையை போடணுமா, யார் உங்களை இதெல்லாம் போட சொன்னா? அவங்களா வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு பிறகு சபை குழம்பிட்டு வைங்க, லெட்டர் போகுது, என்ன கொடுத்ததெல்லாம் திருப்பி தருமாறு பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அப்ப நீங்க கொடுத்தது என்ன? அன்பளிப்பாக நீங்கள் வழங்கி இருந்தால் அந்த அன்பளிப்பை திருப்பி கேட்கலாமா? இதற்கு இஸ்லாம் சொல்லும் சட்டம் என்ன? சகோதரர்களே, நபியவர்கள் இதனுடைய கேவலத்தன்மையை விளக்குவதற்கு வெறுமனே அன்பளிப்புகளை மீள பெறாதீர்கள் என்று சொல்லாது, ஒரு உதாரணத்தையும் சேர்த்து சொன்னார்கள். எவர் கொடுத்த அன்பளிப்பை மீள பெற நினைப்பாரோ, அதுக்கு உதாரணம் தெரியுமா, வாந்தி எடுத்த நாய் சொன்னாங்க, மீண்டும் அந்த வாந்தியில் வாயை விடுவது போல. நாய் சத்தி எடுத்துட்டு வாந்தி எடுத்துட்டு திரும்ப போய் அதில் நாயை விட்டுச்சுன்னு வாயை விட்டுச்சுன்னு சொன்னால் இதை பக்கத்தில் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தால் என்ன நினைப்போம், இப்படியும் கேடுகட்ட நாய் இருக்குதான்னு நினைப்போம். இல்லை பசிந்தா போய் வேற இடத்தையாக திங்க வேண்டியது தானே, எடுத்த வாந்தியாக வந்து வாயை போடணும் அப்படின்னு நினைப்போமா இல்லையா? சகோதரர்களே, இந்த உதாரணத்தை சொல்லி நபியவர்கள் சொல்கிறார்கள், இதுதான் கொடுத்த அன்பை திருப்பி பெறுவதனுடைய சட்டம், அவருடைய நிலைமை இதுதான், நாய்க்கு ஒத்தவன் என்று சொன்னாங்க. அப்ப எனவே அன்பளிப்பு கொடுத்துட்டோம் சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, திருப்பி எடுக்கிற எண்ணம் எல்லாம் கொள்ளக்கூடாது. அது அன்பு பரஸ்பரத்துக்கு முரணானது. மனித சமுதாயத்துக்கு மத்தியில் கோபத்தை இன்னும் பல விபரீதங்களை உருவாக்கக்கூடியது. அதனால் அன்பளிப்புன்னு கொடுத்துட்டோம் சொன்னா நம்ம அவர்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு அன்பளிப்பு கொடுத்தோம்னா இது எது, இது அன்பளிப்பு இல்லை. 5 ரூபா கொடுத்து போட்டு 10 ரூபா வரோன்ற எதிர்பார்த்துனா என்ன? இப்ப பஸ்ஸுக்கு போய் என்ன செய்யறாரு, ஒரு ட்ரிங்க்ஸை வாங்கி கொடுக்குறாரு, ஒரு டீ எடுத்துக்கணும் உடனே கொடுக்குறாரு, இவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஏதாவது அப்போ தான் அவர் என்ன செய்வார், இது அன்பளிப்பா? இது அன்பளிப்பு என்றால் நீங்கள் எதையும் எதிர்பார்க்காத என்ன செய்யணும், வழங்க வேண்டும், அப்போதுதான் அது அன்பளிப்பு. சகோதரர்களே, ஆக இஸ்லாம் எங்களுக்கு மத்தியில் அன்பை, பரஸ்பரத்தை, நேசத்தை நாம் வளர்த்து கொள்வதற்கு சொல்லித்தரக்கூடிய இன்னும் ஒரு வழிமுறைதான் நாம் அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்வது. அது அற்ப பொருளாக இருந்தாலும் சரி, அன்பளிப்பு என்று சொல்லும் போது யாரும் நினைக்காதீங்க பெருசா தான் கொடுக்கணும்னு சொல்லி, இஸ்லாம் அப்படி சட்டம் போடலை. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நமக்கு என்ன முடியுமோ அதை கொடுத்தா அது அன்பளிப்பு தான். இதுவும் ஒரு நல்ல பழக்கம், மக்களுக்கு மத்தியில் நேசம் பாசம் உருவாகுவதற்கு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேசத்தை பாசத்தை மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி கொள்வதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வழிமுறை தான், மூமீன்கள் தங்களுக்கு மத்தியில் ஜியாரா என்று சொல்வார்கள், ஒருவர் மற்றவரை தரிசிக்கக்கூடிய பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை தேடி வீடுகளுக்கு செல்வார்கள். அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தருபவர்களை காணாவிட்டால் விசாரிப்பார்கள், எங்கே இவர்கள்? போர்க்களத்தில் கூட நீங்கள் யாரையாவது எதிர்பார்க்கிறீர்களா, யாரையாவது காணாமல் ஆக்கிவிட்டீர்களா என்று சஹாபாக்களிடம் விசாரிப்பார்கள். இப்படி ஒரு போரில் விசாரித்துக் கொண்டு போகும்போது சஹாபாக்கள் சிலர்களுடைய பெயரை சொல்லி பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர்களே, தூதரே, அவர்கள் வந்து விட்டார்கள். நபி அவர்கள் உடனே சொல்கிறார்கள், ஜுலைபீவை நான் காணவில்லையே, அவர் எங்கே? சகோதரர்களை போய் பார்க்கிறார்கள், வெட்டப்பட்டவர்களில், ஷஹீதாக்கப்பட்டவர்களில் அவரும் ஒருவராக இருக்கிறார். அவ்வளவு வீரர்களுக்கு மத்தியில் நபி அவர்கள் ஜுலைபீவ் இல்லை என்பதை கண்டுபிடித்தார்களே, அவர் எங்கே என்று விசாரித்தார்களே. அப்படியானால் அந்த தோழர்கள் மீது எவ்வளவு நேசம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களே, நாம் தரிசிப்பது எங்களுக்கு தெரியும், இவ்வாறு ஒரு மூமீனை சந்திக்க செல்வது, அல்லாஹ்வுக்காக நாம் அவர் மீது கொண்ட நேசத்தின் காரணமாக அவரை சந்திக்க செல்வதில் மார்க்கம் எங்களுக்கு வழங்கக்கூடிய பாக்கியம் எந்தளவு பெரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதரை சந்திப்பதற்காக போய்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்தான், அவரிடம் போய் விசாரியுங்கள், எதற்கு போகிறாய், எங்கு போகிறாய்? உடனே வந்து மலக்கு விசாரிச்சாரு, என் மனிதனே எங்கே செல்கிறேன்? அவர் சொல்றாரு, இந்த ஊரில் இருக்கக்கூடிய என் சகோதரனை சந்திப்பதற்காக செல்கின்றேன். அப்ப உடனே கேட்கிறாங்க, ஏன் அவரை பார்க்க போறீங்க? ஏதாவது கொடுத்து வாங்க போறீங்களா? ஏதாவது அவருக்கு கொடுத்தீங்களா, அதை திருப்பி வாங்க போறீங்களா? இல்லை இல்லை, நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன், நான் அவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன், எனவே அவரை நான் சந்திக்க செல்கின்றேன். உடனே அந்த மலக்கு சொல்கிறார், இன்னி ரசூலுல்லாஹி இலைக், நான் அல்லாஹ்விடத்திலிருந்து உம்மிடம் வந்திருக்கக்கூடிய ஒரு தூதர், ஒரு மலக்கு வந்திருக்கின்றேன், அல்லாஹ் உமக்கு அறிவிக்குமாறு சொன்னான், நீர் அல்லாஹ்வுக்காக அவரை நேசிக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் உம்மை நேசிக்கின்றான், அல்லாஹ் உம்மை நேசிப்பதாக அறிவித்துட்டு வருமாறு என்னை அனுப்பியிருக்கின்றான். சுபஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஆக நாம் எம் சகோதரர்களை விசாரிக்க செல்வது, அவர்களை சந்திக்க செல்வது, அவர்களுடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்வது, இதுவெல்லாம் இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய வாழ்க்கை முறை. ஆனால் சந்திக்க போறதுல முறையை பேணிக்கொள்ளணும். அதனால தான் சொல்லுவாங்க, ஸுர் ஹிப்பன் தஸ்தது ஹுப்பன், முறையாக சந்திக்க போனால் அப்போதான் முஹப்பத்து கிடைக்கும். டெய்லி போனால் என்ன கிடைக்கும்? வீட்டுக்குள்ளேருந்து கோல் அடிக்கிற நேரமே என்ன செஞ்சிருவார், கொஞ்சம் வேலையாக இருக்கு பாய், என்னையாவது ஒன்று சொல்லி பேசியே ஆளை வந்தவரை திருப்பி அனுப்புறதுல தான் வழியாரிப்பார். ஏன்? அவர் முறைகேடாக என்ன செய்கின்றார். எனவே நாம் ஒருவரை சந்திக்க போகின்றோம், மார்க்கம் ஜியாரத்து செய்ய சொல்கிறது என்பதற்காக அவருக்கு தொந்தரவு தரக்கூடிய அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, உண்மையாக மூமின்கள் மீது நேசம் பாசம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் எம் வாழ்க்கையில் மிளிர வேண்டிய இருக்க வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான பண்புதான் மூமின்களுக்காக துஆ செய்யக்கூடிய பழக்கம் எங்களிடம் இருக்க வேண்டும். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் يَقُولُونَ رَبَّنَا اغْفِرْ لَنَا وَلِإِخْوَانِنَا الَّذِينَ سَبَقُونَا بِالْإِيمَانِ. يَا اللَّهِ எங்களுக்கும் எங்களுடைய முன் சென்ற ஈமானிய சகோதரர்களுக்கும் நீ மன்னிப்பை வழங்கு என்று துஆ கேட்பவர்களாக இருப்பார்கள். இது மூமின்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்கிறார். எனவே எப்போது நாம் துஆ கேட்டால் நான், என் தேவை, என் குடும்பம், என் வீடு என்று மட்டும் இல்லாது முஸ்லீம்களுக்காக மூமின்களுக்காக துஆ செய்யக்கூடிய பழக்கம் எம்மிடம் இருந்தால் நாம் அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கு அதுவும் ஒரு அடையாளம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அத்தஹியாத்து நாம் ஓதுகின்றோம். அத்தஹியாத்து லில்லாஹ் வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். நபி அவர்கள் சொன்னார்கள், எப்போது நாம் அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன் என்று சொல்லுவோமோ, உலகில் வாழக்கூடிய அனைத்து மூமின்களுக்கும் அனைத்து சாலிஹான நல்லடியார்களுக்கும் எமது இந்த பிரார்த்தனை சேரும் என்று சொன்னார்கள். இதை நம்ம நினைக்கிறோமா? அந்த இடத்துல நாங்கள் இருந்து இந்த வார்த்தையை சொல்லும் போது மூமின்களுக்காக நான் துஆ செய்கிறேன் என்பது நினைவு வருகின்றதா? இந்த பிரார்த்தனையை நீங்கள் செய்தால் உலகில் வாழும் அனைத்து மூமின்கள் முஸ்லீம்களுக்காக நீங்கள் துஆ செய்கிறீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை நீங்கள் நேசித்தால் அவரிடம் நீங்கள் அவரை நேசிப்பதாக சொல்லிவிடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இதுவும் நேசத்தை வளர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. ஒரு மூமினை உண்மையாக நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொன்னார்கள். அவர் நம்மளிடம் அப்படி சொன்னால், யாருக்காக என்னை நேசிக்கின்றீர்களோ அந்த அல்லாஹ் உங்களையும் நேசிப்பானாக என்று நாம் அவருக்கு பதில் சொல்லிவிட வேண்டும். எனவே நாம் நேசம் கொள்பவர்களிடம் எமது நேசத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். வெறுமனே உள்ளத்தில் போட்டு அதை பூட்டி மறைத்து வைத்து கொன்று ஏதாவது நடந்த பிறகு உங்களுக்கு தெரியுமா நான் உங்களை எவ்வளோ நேசித்தேன்னு சொல்லி நினைச்சா? இல்லை, நேசித்தால் நேசம் இருக்கிறதா? நீங்கள் மூமின்களிடம் உங்களுடைய நேசத்தை சொல்லுங்கள். சகோதரர்களே, இந்த நேசத்திற்குரிய இன்னும் ஒரு அடையாளம்தான், அவர்களிடம் நாம் குறைகளை கண்டால் அந்த குறைகளை மறைக்க வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் சத்தர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமின் குறையை யார் மறைப்பாரோ சத்தரஹுல்லாஹ், அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். இது அப்படியே அடுத்த பக்கம் புரட்டி பாருங்க. இந்த ஹதீஸ மறுபகம் புரட்டி பாருங்க, என்ன மீனிங் தரும்? ஒரு மூமினுடைய குறையை யார் அம்பலப்படுத்துவானோ அல்லாஹ் என்ன செய்வான்? அவரை அம்பலப்படுத்துவான். சகோதரர்களே, வெளிப்படையாக இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்வுகளில் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். யாரெல்லாம் சமுதாயத்தில் மற்றவர்களுடைய குறைகளை அம்பலப்படுத்தி கொண்டு நாம் தான் உத்தமர்கள், எங்களை விட சாலிஹானவர்கள் யாரும் இல்லை என்று சொல்வது போன்று வாழ்ந்தார்களோ அவர்களை அல்லாஹ் எப்படி அம்பலப்படுத்தினான் என்பதை கண்கூடாக நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவே சகோதரர்களே, நாம் மூமின்கள் முஸ்லீம்களிடம் குறைகளை கண்டால் அந்த குறைகளை மறைப்பது என்பது எமது பண்பாடுகளில் ஒன்று. கண்டுட்டோண்டு வைங்க, போய் நாலு பேர்கிட்ட சொல்லாத வரைக்கும் உள்ளம் படபடத்து கொண்டிருக்கு இவருக்கு. ஓடி போய் என்ன செய்யணும், பாய் என்ன நடந்து தெரியுமா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாரு. சகோதரர்களே, இது ஈமானுடைய அடையாளம் அல்ல. ஒரு மூமியின் இன்னொரு மூமியினுடைய குறையை மறைக்குமாறு நபி அவர்கள் சொல்கிறார்கள். எந்த குறைகள் எல்லாம் சமுதாயத்திற்கு குழப்பத்தை ஃபசாதை உருவாக்கும் குறைகளாக இருக்குமோ அவைகளை நாம் சம்பந்தப்பட்டவர்களிடம் சொல்லலாம். மார்க்கம் அதற்கு எங்களுக்கு அனுமதி தந்திருக்கின்றது. எதெல்லாம் சமுதாயத்தில் குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய, சமுதாயத்தில் பெரும் பங்கங்களை ஏற்படுத்தக்கூடிய குறைகளை மக்கள் செய்து கொண்டிருந்தால் உரிய இடத்தில் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவது என்னல்ல, இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட அம்சம் அல்ல. ஆனால் ஒருவர் தனிப்பட்ட முறையில் தனிக்குறை உள்ளவர்களாக இருந்தால் அதை நாம் கண்டுவிட்டோம் என்று சொன்னால் அதை மறைப்பதுதான் மார்க்கம் எங்களுக்கு சொன்ன உபதேசம். எனவே நான் மார்க்கத்தை பேணுபவனாக மூமின் முஸ்லீம்களுடைய உரிமைகளை கடமைகளை பேணி அவர்களை நேசிப்பவனாக இருந்தால் இந்த பண்பாடு எமது வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும், மிளிர வேண்டும். எனவே சகோதரர்களை, குறைகளை காணும் போது நாம் அவசரப்பட்டு என்ன செய்திருக்கூடாது, யாரிடத்திலும் போய் அதை சொல்லிவிடக் கூடாது, நினைத்து பார்க்க வேண்டும் நானும் எத்தனை குறையுள்ளவன். யோசித்து பாருங்கள், என் குறைகள் அம்பலப்படுத்தப்பட்டால் என் நிலைமை என்னவாகும். நான் பிறர் குறையை அம்பலப்படுத்தினால் நாளைக்கு அல்லாஹ் என் குறையை அம்பலப்படுத்தி விட்டால் என் நிலைமை என்னவாகும், இதை யோசிக்க வேண்டுமா இல்லையா? துனியாவில் நாளை மறுமையில் அல்லாஹ் பைனல் ஹலாயிக் எல்லா படைப்புகளும் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் அம்பலப்படுத்தி விட்டால் என் நிலைமை என்னவாகும், எவ்வளவு கேவலப்பட்டு போவோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். எனவே சகோதரர்களே, மூமின்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியில் அன்பை பரஸ்பரத்தை உருவாக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான பண்பு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒன்றுதான். அவர்களிடம் குறைகளை காடுகின்ற போது அவைகளை நாம் மறைத்து விட வேண்டும், அவைகளை நாம் அம்பலப்படுத்தக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேசம் என்று சொல்கின்ற போது எங்களுக்கு தெரியும் நாம் என்ன நேசத்தை பற்றி பேசுகின்றோம். இப்போ ஒரு மனிதன் மனிதனை நேசிப்பது என்று சொல்கின்ற போது பல்வேறு நோக்கங்களுக்காக இருக்கும். நம்ம ஊர் மக்களை கண்டா நம்ம ஊராராக இருந்தா என்ன செய்வோம், ஊரால் என்று சொல்லும் போது நம்ம உடனே என்ன செஞ்சிருவோம், நம்ம ஊரா பாய் சோமாய்க்கிறீங்களான்னு சொல்லி சும்மா பக்கத்தில் ஒருத்தர் வந்தார் பக்காலா போனார் ரெண்டு பேர் தமிழில் பேசி கொண்டிருக்கிறாங்க, உடனே கையை கொடுத்து சலாம் சொல்லி, எந்த ஊர் நீங்க, அதுக்கு முன்னால் அவரை கண்டார் தான், சலாமெல்லாம் ஒன்றும் சொல்லலை, சும்மா தான் இருந்தார், தமிழில் பேசினார் பாருங்க, உடனே முகப்பத்து வந்துச்சு. இது எதுக்காக வந்து இந்த முகப்பத்து, நம் மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்று. அந்த சமயத்தில் நம் நாட்டவர் என்பதற்காக நேசம், நம் மொழி பேசுவர் என்பதற்காக என்ன செய்கிறோம், நம்ம நேசிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு சகோதரர் கண்டோம், அவர் சிங்கப்பூர்னு சொன்னார், ஆனால் தமிழ் அழகாக பேசுகிறார். அப்போ சிங்கப்பூர்லேயும் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்களா என்றது, இது நான் சொல்கிறது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சம்பவம். இப்படி தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி என்ன, அன்றையிலிருந்து அவரோட கூட்டாளி. எதனால் இந்த கூட்டாளி தானே உருவாகிச்சுன்னு சொன்னால் அந்த மொழியால். அப்போ எனவே நாடு, எம் மொழி, எம் குடும்பம், எம் ஊர், இப்படி எத்தனையோ காரணத்துக்காக நாம் மக்களை நேசம் கொள்வோம். ஆனால் இந்த இடத்தில் நாம் பேசிய நேசம் சகோதரர்களே அதுவல்ல. நாம் சொன்ன நேசம் அல்லாவுக்காக, அல்லாவுடைய அந்த அருளை எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டிய நேசம். இந்த நேசத்துக்குத்தான் என்ன, அப்ப ஊருக்காரர் என்றதுக்காக நேசம் கொள்ளக்கூடாது என்பது சட்டமல்ல. நேசிக்கலாம், ஊர் என்பதற்காக நேசிக்கலாம், என் மொழியை பேசுவோர் என்பதற்காக நேசிக்கலாம், என்னுடைய கல்வி காலத்து நண்பர், நம்மளுடைய கிளாஸ்மேட் என்றதுக்காக நாம் ஒருவரை நேசிக்கிறோம், தாராளமாக நேசிக்கலாம். எங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் என்ற அடிப்படையில் நான் அவரை நேசிக்கின்றேன், நேசிக்கலாம், இதெல்லாம் தடை அல்ல. ஆனால் இந்த நேசத்துக்கெல்லாம் கூலி கிடையாது அல்ல இடத்தில். இந்த நேசத்துக்கெல்லாம் அல்ல என்ன செய்ய போறதில்லை, கூலி வழங்க போறதில்ல. அல்லாஹ் கூலி வழங்க போகும் நேசம் எதுவென்றால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து, அல்லாஹ்வுடைய தீனை அடிப்படையாக கொண்டு அவர் முஸ்லிம் மூமின் என்பதற்காக நாம் கொள்ளக்கூடிய இந்த நேசத்துக்குத்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான். சகோதரர்களே, இதனுடைய கூலி சாதாரண கூலி அல்ல. 7 சாராருக்கு நிழல் வழங்குவதாக சொன்ன நபி அவர்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் 7 சாராருக்கு என்ன செய்ய போகின்றான், நிழல் வழங்க போகிறான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 7 சாராரில் ஒருவராக என்ன சொல்கிறார்கள், ஒரு சாரார் ஒரு ஜுலானி தஹாபா ஃபில்லா, இரண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசித்தார்கள். இஜ்தமா அலை வதஃபர்ரகா அலை, அவர்கள் சேர்ந்ததும் பிரிந்ததும் அல்லாஹ்வுக்காகத்தான். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானாம், சகோதரர்களே, ஐனல் முதஹாபூன ஃபிய்ய, எனக்காக நேசித்தவர்கள் எங்கே, எனக்காக நேசித்தவர்கள் எங்கே, உதில்லுஹும், அவர்களுக்கு நான் என் விசேட நிழலை வழங்குகிறேன், எங்கே அவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்வானாம், அவர்களை பற்றி கேட்பானாம். அப்ப எனவே அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வது என்பது சகோதரர்களே, அதுதான் மனிதனுக்கு அல்லாவிடத்தில் அந்தஸ்தையும் மரியாதையும் தரக்கூடிய நேசம். இஸ்லாம் எங்களுக்கு போதிக்கக்கூடிய நேசம் அதுதான். நம் அல்லாவுக்காக மற்றவர்களை நேசிக்க வேண்டும். நாளை மறுமையில் பாக்கியம் தருவது போன்று அல்லாஹு தாலா உலகத்திலும் இந்த நேசத்திற்கு பாக்கியம் கொடுக்கின்றான். நபி அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் மூன்று பண்புகள் இருக்குமோ அவருக்கு அல்லாஹ் ஈமானின் சுவையை உணரும் பாக்கியத்தை கொடுப்பான். அப்படின்னா ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது, அந்த டேஸ்டை வந்து நம்ம என்ன செய்யணும், உணரணும். உணர்வது எல்லாம் சகோதரர்களை எல்லாம் நாக்கால தான் உணர்றதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படிதானே, கல்பால் உணரக்கூடிய உணர்வுகள் இருக்குது. சில மகிழ்ச்சியான நிகழ்வுகள் பாருங்க, உள்ளத்துக்கு ஒரு பெரியொரு இன்பத்தை தரும். இதே போன்று ஈமானுக்குரிய சுவை அது உள்ளம் உடல் எல்லாத்துக்கும் என்ன செய்யும், இன்பத்தை தரும். அப்படியானால் என்ன, வணக்க வழிபாடுகளில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளில் எங்களுக்கு ஆசையை எங்களுக்கு சுவையை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப மூன்று பண்புகளை சொன்ன நபி அந்த மூன்றில் ஒன்றாக சொல்கிறார்கள், ஒரு மனிதனை நேசித்தால் அல்லாவுக்காக நேசிப்பார். அப்ப எனவே அல்லாவுக்காக நேசிக்கிற இந்த நேசம் தான் என்ன செய்ய போகின்றது, உங்களுக்கு அந்த வாக்கியத்தை தரப்போகின்றது, ஈமானின் சுவையை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. எனவே ஏனைய நேசங்கள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது அல்ல. இப்ப திருமணத்தை பத்தி நபி அவங்க சொல்லும் போது என்ன சொன்னாங்க, துங்கஹுல் மர்அலி அர்பா, நான்கு காரணங்களுக்காக ஒரு பெண் திருமணம் செய்யப்படுவாள் என்று சொன்னாங்க. லிமாலிஹா, பணத்தை பார்த்து திருமணம் செய்யறவங்க இருக்கிறாங்க, அதே போன்று வலி ஹசபிஹா, அவளுடைய குடும்பத்தை பார்த்து திருமணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். வலி ஜமாலிஹா, அவளுடைய அழகை பார்த்து திருமணம் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் பார்க்கறது கூடாதுன்னு அர்த்தமா, திருமணம் செய்யும் போது மனைவி அழகாக இருக்கிறார்களா என்று பார்த்தால் அது தப்பா. சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பொண்ணை பார்த்துட்டாங்க, பொன் பசுந்தா அறிஞ்சிட்டு வைங்க, அது என் குடும்பம் எப்படி இருந்தாலும் சரி, அது படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன், அழகு அவரை ஈர்த்து விட்டது. சிலர்கள் அப்படி இல்லை, அழகு எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இது இருக்குதா அந்த குடும்பத்துக்கு பின்னால வருமானங்கள் நமக்கு இருக்குதா, என்ன சொல்லுவாங்க, உங்களும் மகளுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுங்க, இவருக்கு தெரியும் மகளுக்கு கொடுக்கறதுல நமக்கு என்ன செய்யும் பங்கு வரும்னு தெரியும், கொடுக்கறேன்னு சொல்லி போட்டு கொடுக்காம விட்டாங்கன்னு வைங்க என்ன நடக்கும், மகளுக்கு இப்படி இப்படியெல்லாம் நாங்கள் கொடுப்போம்னு சொல்லிட்டு பிறகு வாப்பா துரதிர்ஷ்ட வசமாக கொடுக்கத்தான் நினைத்திருந்தோம், ஆனால் பிஸ்னஸில் நிறைய நஷ்டம் வந்துட்டுப்பா, அதனால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாருன்னா அப்போ விளங்கும் இவருடைய உள்ளத்தின் உண்மை நிலை, பணத்துக்கு ஆசைப்பட்டாரா இல்லையா என்பது என்ன செய்யும் அப்ப வெளியாகும். சகோதரர்களே, தடை அல்ல. ஒருவர் திருமணம் பேசும்போது அந்த பெண் அழகாக இருக்கிறாரா, அந்த குடும்பம் வசதியான குடும்பமா, அல்லது அந்த குடும்பம் நல்ல சமுதாயத்தில் பெயருள்ள குடும்பமாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது தடை அல்ல, ஆனால் அது பிரதானமானதாக இருக்கக்கூடாது. நபி அவர்கள் நாலாவதாக சொல்கிறார்கள் என்ன, வலிதீனிஹா, சிலர்களுடைய திருமணம் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து இருக்கும். சொன்னாங்க, மார்க்கமுள்ள பெண்ணை முடித்து வெற்றி பெற்றுக்கொள், இல்லாவிட்டால் உன் கரத்தை நாசத்தில் போடுகிறாய் என்று சொன்னான். அப்ப எனவே மார்க்கம் இருந்து பிறகு மேற்சொன்ன பண்புகள் எல்லாம் இருக்குமானால் அது நூறுன் அலா நூறு, ஒளிக்கு மேல் ஒளி கிடைத்த மாதிரி. அப்படித்தானே, இது பெண்கள்ல மட்டும் பார்க்கறதுன்னு இல்லை, ஆண்கள்லையும் பார்க்கலாம். ஆண்கள்லையும் என்ன, அழகுள்ளவர்களா, குடும்பம் உள்ளவர்களா, பணம் உள்ளவர்களா, அப்ப பணம் இருக்கிறதா என்று பார்ப்பது தப்பு கிடையாது. ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற பெண்மணி நபியவர்களிடத்தில் வந்து, அல்லாவின் தூதரே, முஆவியா என்பவர் என்னை திருமணம் பேசுகின்றார் என்று முடிக்க வேண்ட ஐடியா கேட்கிறாங்க. அப்ப ரசூலா சொன்னாங்க, அம்மா முஆவியா ஃபஸ்உலூக், அவர் ஏழை, லா மால லஹு, காசு பணம் கிடையாது அவர்கிட்ட, அதனால முடிச்சிடாதேன்றாங்க. அப்ப எனவே மாப்பிள்ளை பார்க்கும் போது நல்ல தொழில இருக்கிறாரா, நம்ம பிள்ளைய கவனிப்பாரா, வசதி உள்ளவரா என்று பார்ப்பது தப்பு கிடையாது. நபியவங்க முஆவியாவை மனமுடிக்கியான்னு கேட்ட நேரம் அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க என்ன, இல்லை அவர்கிட்ட பணம் கிடையாதுமா, அவர் ஒரு ஏழை அப்படின்னா அவரை முடிச்சிடாத, உன்னை பார்க்க மாட்டான், சாப்பாடு போட மாட்டான்னு சொல்கிற மாதிரி தானே இருக்குது அப்படிதானே சொன்னாங்க. பிறகு சொன்னார்கள் அம்மா அபுல் ஹக்கம், இன்னொரு வரையும் சொன்னாங்க அபுல் ஹக்கம்ட்டு ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, திருமணம் பேசி வராரு, ஃபபர்ராபுல்லின் நிசா, எல்லாத்துக்கும் அறதான் அவருடைய பழக்கம் என்ன, கொஞ்சம் வாயை தூக்குனீங்க கண்ணத்தை பிடிச்சிட வேண்டியதுதான், அந்த அளவுக்கு தான் என்ன ஃபபர்ராபுல் லின்னிசா, பெண்களுக்கு அதிகம் அடிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவரை முடிச்சிடாதே நான், அவரை என்ன செஞ்சிடாதி, உசாமா உசாமாவை திருமணம் செய்து கொள்ளுண்டு கேட்டு வந்த ரெண்டு பேரை விட்டு போட்டு மூணாவது ஒரு ப்ரொபோசலை நபி சொல்றாங்க, மூணாவது ஒரு ஆளை நபி சொல்லி அவரை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. எனவே சகோதரர்களே, இந்த பண்புகள் இருக்குதான்னு பார்க்கிறது தப்பல்ல, அது அடிப்படையாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதுதான். அப்ப எனவே நாம் ஊருக்காரர் என்பதற்காக நேசிக்கின்றோம், அல்லது உறவுக்காரர் என்பதற்காக நேசிக்கின்றோம், அல்லது நம் மொழியை பேசுபவர் என்பதற்காக நேசிக்கின்றோம், தப்பு கிடையாது. ஆனால் நேசத்தினுடைய அடிப்படை இது அல்ல, அல்லாவுக்காக நீங்கள் நேசித்து பழகுங்கள், அந்த நேசம்தான் இஸ்லாமிய சமுதாயத்தை கட்டி எழுப்பும் நேசமாக இருக்கும், அந்த நேசம்தான் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய நேசமாக இருக்கும். எனவே அப்படி மாற்று சிந்தனைகள் இருந்தால் சகோதரர்களே, மனதை மாற்றிக்கொள்வது ஒரு பெரிய காரியம் அல்ல. அப்படி வேறு சிந்தனைகளில் நம்ம ஒருவரோட பழகிறமா இருந்தால் இன்றையிலிருந்து மாற்றிக்கொள்வோம், அதில் என்ன தப்பாது, இது வரைக்கும் தெரியாமல் வச்சுட்டோம், என்ன இன்றையிலேருந்து என்ன செய்வோம், மாற்றிக்கொள்வோம், முடிந்த காரியம்தான். எனவே எம் சிந்தனை சீராக இருக்குமானால் அல்லாஹு தாலா எமது நீயத்துக்கு என்ன செய்ய போகிறான், கூலி வழங்க போகிறான். சகோதரர்களே, நேசமாக பாசமாக இருங்கள் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த நேசத்தை பாசத்தை குழிதோண்டி புதைக்கக்கூடிய, அதை சமுதாயத்தை விட்டும் அப்புறப்படுத்தக்கூடிய மோசமான குணங்களை விட்டு வாழுமாறும் சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, என் அருமை தோழர்களே, லா தஹாசது, நீங்கள் ஒருவர் மற்றவரை பொறாமை கொள்பவராக வாழாதீர்கள். இருக்கிற குணத்தில் ஆக மோசமான குணம்டா அதுதான் பொறாமைதான். ஆதம் அலை இஸ்லாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது இபிலீசுக்கு என்ன வந்தது, ஏன் பொறாமை, என்ன பொறாமை, நான் அவரை விட என்ன சிறந்தவராக இருக்கும் போது இவருக்கு இவ்வளவு பெரிய மரியாதையா, இவருக்கு இவ்வளவு மரியாதையா, எனவே பெருமை அடித்தான். சகோதரர்களை, இந்த யூத கிறிஸ்தவர்கள் ஏன் நபியவர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்த போது ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் என்ன காரணம் சொல்கின்றான், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பொறாமைதான் இதற்கு காரணம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பொறாமை சத்தியத்தை விட்டு உங்களை தடுத்து விடக்கூடியதாக இருக்கும். அம் அடியார்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததிலா பொறாமை கொள்கிறார்கள், அல்லாஹ் தான் அவனை கொடுத்திருக்கிறாத, நீ என்ன அதுக்கு பொறாமப்படுற, என்னமோ இவன் கொடுத்த மாதிரி பொறாம, இவன் கொடுத்திருந்தா என்ன நடந்திருக்கும், வல்ல எப்படி கேட்கிறான், அவனுக்கு கொடுத்தது நான், நீ எதுக்கு பொறாமப்படுற. அம் யஹ்சுதூனன்னாஸ் அலமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபதலி, அல்லாஹ் கொடுத்த அருளிலா அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். சகோதரர்களே, மனிதனை மோசமான ஒரு விளைவுக்கு என்ன செஞ்சிடும், பொறாமக்காரன் நிம்மதியா இருக்கவே மாட்டான், உலகத்தில் அவன் கார் வாங்கித்தான் வைங்க, இவன் ஒரு ரியால் கொடுக்கவும் இல்லை, ஆனா இவனால இருந்து கொள்ள முடியாம இருக்குது, உள்ளம் அப்படியே பத்துது, நிம்மதியை இழந்து போவான், ஏன், பொறாமை என்ற அந்த குணம் அவனை வாழ வைப்பதில்லை. எனவே சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நாம் மூமின்களோடு முஸ்லீம்களோடு பொறாமை கொள்பவர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தானா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மென்மேலும் அதில் உங்களுக்கு அபிவிருத்தியை பரக்கத்தை செய்யட்டும் என்று வாய் நிறைய துவா செய்பவர்களாக இருக்க வேண்டும். சிலர்கள்ட்ட போய் நீங்க ஏதாவது ஒரு பாக்கியத்தை சொல்லிட்டீங்கடா, இந்த அகத்துல உள்ளது முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உடனே மூத்துல விளங்கிறவர் சந்தோஷப்பட்டாரா கவலைப்பட்டாரான்னு சொல்லி நினைச்சா, ஏதாவது நமக்கு கிடைச்ச ஒரு பாக்கியத்தை போய் நம்ம சொல்லிட்டோண்டு வைங்க விளங்கிறோம் மூத்துல. அதனால தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது பாக்கியங்கள் கிடைத்தால் நீங்கள் யாரை விரும்புகிறீர்களோ அவர்களிடம் அதை சொல்லுங்கள், எல்லார்ட்டும் போய் சொல்லிடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறீங்க, யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும், நம்மளோட நேசமாக இருக்கிற மக்களுக்கு எல்லார்ட்டும் சொல்லிட்டீங்கன்னு வைங்க, நடு ஜாமத்தில் இறங்கி ரெண்டு ரக்கா தொழுந்து துவா கேட்டாலும் கேட்டுருவான், யாரெல்லாம் இந்த பாக்கியத்தை அவனை கொடுத்துறாது, வடமேல தாஜ்யத்து தொழுகிற பழக்கமே இல்லை, நட்டு ஜாமத்தில் எழுப்பி ரெண்டு ரக்கா தொழுந்து யா அல்லாஹ் என்று கரமேந்தினாலும் ஏந்திருவான் இல்லைங்களா. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல நினைச்சு பாருங்க, அவங்க அந்த கனவு கண்ட நேரத்தில் அவருடைய தந்தை செய்த போதனை என்ன, யா புனை லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக், உன் சகோதரர்களிடம் போய் இந்த கனவை சொல்லிராதே, ஃபயகீதுலக கைதா, உனக்கு தந்திரங்கள் ஏதாவது மோசடி செய்து விடுவார்கள். சொன்னாங்களா இல்லையா? அப்ப நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவர்களிடம் அதை சொல்லலாம். நல்ல வெண்மையான மனசுள்ளவர்கள், சந்தோஷப்படக்கூடியவர்கள் துவா செய்வார்கள். இப்படி ஒரு வாக்கியம் கிடைத்து விட்டது என்றால் சந்தோஷப்படுவார்கள். இன்னொரிடமும் சொல்ல முடியாது சகோதரர்களே. நல்ல கனவு கண்டால் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. எல்லார்ட்டும் சொல்லிடாதீங்க. தீய கனவு கண்டா யார்கிட்டமே சொல்லக்கூடாது, நேசிப்பவர்கள் நேசிப்பாதவர்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஆனால் நல்ல கனவு கண்டால் நேசிப்பவர்களிடம் மட்டும் சொல்லுங்க என்று சொல்றாங்க. ஏன் நேசிக்காதவன்ட்டு சொன்னி, கண்டது கனவுதான், இருந்தாலும் அவனுக்கு இருந்து கொள்ளலாம். உண்மையா கிடைக்கல, கனவுல தான் கண்டிருக்காரு, அது கூட அவனுக்கு என்ன தாங்க முடியாம இருக்கும். அப்ப நபி அவர்கள் சொல்கிறார்கள், அடியார்களே லாத்தஹாசது, உங்கள் ஒருவருக்கும் ஒருவர் மற்றவரோடு பொறாமை கொண்டு வாழ்க்கையை நடத்தாதீர்கள். இன்னும் சொல்கிறார்கள், வலா தபாகது, ஒருவர் மற்றவரை கோபிப்பவராக இருக்காதீர்கள். சோதரிலே கோபம் என்பது மனிதனுடைய ஏற்குடங்களில் ஒன்று, மனிதனுக்கு அது வரும். நபி அவர்கள் சில சமயத்தில் கோபப்பட்டிருக்கின்றார்கள், ஆனால் எப்போதும் கோபமா? வாழ்க்கையே கோபம் தானா? எதுக்கு எடுத்தாலும் கோபமா? சிலர்களை பாருங்க, வாய் திறந்தா உடனே கோபத்தை கக்கிடுவார். அப்படியே ஏண்டா என்னடா நினைச்சி எதுக்கு இப்படி கோபிக்கிற அப்படின்னு கேட்டா, அது இல்லை அவருக்கு காரணமே இல்லாம எல்லாம் கோபிப்பாங்க. அப்ப அதனால எந்த நேரமும் கோபம் என்பது எங்களுக்கு தெரியும். ஹதீஸ் நபி அவர்கள் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாவின் தூதர் எனக்கு உபதேசம் செய்யுங்கள், என்ன சொன்னாங்க, லா தகதப், கோபிக்காதேன்னு சொன்னாங்க. லா தகதப், கோபி, அதாவது கோபம் கொள்ளாதே. மீண்டும் கேட்கிறார், அதுக்கும் அதே தான் உபதேசம். மூன்றாம் முறை கேட்ட நேரத்திலும் என்ன சொன்னார்கள், கோபம் கொள்ளாதே. எனவே அனைத்து தீமைகளுக்கும் கோபம் காரணமாக இருக்கும். அவசரப்பட்டு கோபத்தில் எடுத்த சில முடிவுகள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டது. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சஞ்சலம், பல ஆண்டு காலங்கள் சிலர்களை சிறையில் வாழ்க்கையை தள்ளிவிட்டதே. ஏன் ஏற்பட்ட அந்த முட்கோபம் தானே காரணம். எனவே சகோதரர்களே, கோபம் உங்களுக்கு மத்தியில் உள்ள நேசத்தை போக்கிவிடும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், மூமீன்களே, சஹாபாக்களே, லா தபாகது, ஒருவர் மற்றவரை கோபித்து வாழ்பவர்களாக உங்கள் வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவர் மற்றவருக்கு சூழ்ச்சி செய்யாதீர்கள். அவருக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போதா, அதை இல்லாமக்கிறதுக்கு வழி கூலி தோன்றதுன்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி கூலி தோண்டி வாழாதீங்க. மன் ஹஃபர என்ன சொல்லுவாங்க, வகாவி, யார் பிறருக்கு கூலி தோண்டுவாரோ அவர் அதுல போய் என்ன செய்யும், புழுற வேலை வரும். நீங்க பிறருக்கு தீங்கு நாடினால் அந்த தீங்கை நீங்களே அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யும், உருவாகும். எனவே சகோதரர்களே, அடுத்தவர்களுக்கு நாம் ஆபத்துக்களை, அவர்களுக்கு வாழ்க்கையில் கலங்கங்களை ஏற்படுத்துவதோ ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்படுவதோ இது நேசத்திற்குரிய வழி அல்ல, நேசத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். பிறகு சொல்கிறார்கள், வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக வாழுங்கள், அப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். எனவே சகோதரர்களே, இஸ்லாம் ஈமானுடைய அடிப்படையான அம்சங்களில் ஒன்றாக எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பண்புதான், நாம் ஒருவர் மற்றவரை நேசித்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை நேசி, இது எதற்காக, அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ் அந்த பண்பை எங்களில் உருவாக்கி கொண்டு வாழுமாறு எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். மார்க்கம் அதை எங்களுக்கு போதிக்கின்றது. வெறுமனே போதனை மட்டுமல்ல, அதற்கு பெரிய நன்மைகளை வழங்குவதாகவும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய விசேட நிழல் அதற்கு வழங்கப்படுகிறது என்றால் யோசித்து பாருங்கள், எவ்வளவு பெரிய அமலாக அது இருக்கும். எனவே உள்ளத்தால் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் நேசம் என்பது முக்கியமான ஒரு அமல். அது எப்படி வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இறுதியாக சகோதரர்களே, நேசத்தை பற்றி நாம் சொல்கின்ற போது எங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் வரம்பு இருக்கிறது. அப்படிதானே, ஒருவரை நேசிப்பது என்றாலும், மார்க்கத்துக்காக நேசிப்பதாக இருந்தாலும் கூட அதற்கும் மார்க்கம் வரம்பை வைத்திருக்கிறது. யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே, லா தகுலு ஃபி தீனிக்கும், உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் வரம்பு மீறி செயல்படாதீர்கள். வலா தகுலு சனாசா, மூன்று கடவுள்கள் என்று சொல்லாதீர்கள். இன்னமல்லாஹு இலாஹுன் வாஹித், அல்லாஹ் ஒரே ஒரு கடவுள் தான். எங்களுக்கு தெரியும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது ஏற்பட்ட அளவு கடந்த நேசம் கிறிஸ்தவர்களை எங்கு கொண்டு போய் நிப்பாட்டியது. அல்லாஹ்வுடைய குமாரர், அல்லாஹ்வே அவர்தான் என்றெல்லாம் சொல்லும் அவர்களுக்கு அவர்களை கொண்டு போய் நிறுத்தியதா இல்லையா? சகோதரர்களை, இதை பார்த்த காரணத்தினால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நசாரா ஈசா இப்னு மரியம், யூத கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அளவு கடந்து புகழ்ந்தது போன்று மூமீன்களே என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். ஃபகூலு அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்றும், வரசூலுஹு அவனுடைய ரசூல் என்றும் சொல்லுங்கள். சகோதரர்களே, அளவு கடந்த நேசம் மனிதனுக்கு எத்தகைய பெரிய ஒரு ஆபத்தை உருவாக்குறது யோசித்து பாருங்கள். உலகத்தில் இணை எவ்வாறு தோன்றியது என்று வரலாற்றை படித்து பார்த்தால் அங்கு ஆரம்பத்தில் காட்சி அளிப்பது அளவு கடந்த நேசம்தான். அவுலியாக்கள் மீது, நாதர்கள் மீது ஏற்பட்ட அளவு கடந்த அந்த நேசம் பிறகு அவர்களை வழிபடும் நிலைக்கு உருவாக்கிவிட்டது. இப்போ இன்று கூட நாம் பார்க்கிறோம் மீலாது மேடைகளில் என்ன பேசப்படுகின்றது. இந்த முறை மீலாது கொண்டாட்டத்தில் பேசப்பட்ட ஒரு ஸ்பீச்சை ரெண்டு நாளைக்கு முதல்ல நான் கேட்டேன். ஒருவர் பேசுகிறாரு, என்னதான் பேசுகிறார் என்று சொல்லி கேட்டு பார்த்தா சகோதரர்களே, அவர் சொன்ன செய்திகளில் ஒன்று, நபி அவர்களுடைய வயது எல்லை என்ன தெரியுமோ என்று ஆரம்பித்து, அவர் உலகத்தில் பிறந்து வாழ்ந்தது 63 வருடம், ஆனால் அவருடைய உண்மை யதார்த்த வயது அது அல்ல என்று சொல்லிட்டு நிறைய கதைகளை கப்சாக்களை சொல்கிறார். சொன்ன செய்திகளில் ஒன்று தான், நபி அவர்களுடைய வயது அல்லாஹ்வுக்கு என்ன வயதோ அதுதான் நபியுடைய வயது. அட, அல்லாஹ்வுக்கு வயது இருக்குன்னு முதல்ல சொல்லலாமா? அஊது பில்லா. வயது நாம் எதை வச்சு கணிப்பிடுவோம்? பிறந்த தினத்தை வச்சு தானே வயது கணிப்பிடுவோம், அப்படியா இல்லையா? பிறப்பை வச்சு தான் ஒரு மனுஷனுக்கு வயசு சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆனில் லம் யலித் வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை யாரையும் பெறவும் இல்லைன்னு சொல்லிட்டான். பிறப்பு என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையில் பேசவே கூடாது. இது இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு முரணானது. நபியை நேசிக்கிறோம் என்ற பெயரில், அவரை புகழ்கிறோம் என்ற பெயரில் எல்லை கடந்து எங்கு போய் நின்று விட்டார்கள் பார்த்தீங்களா? என்ன சொல்றாரு, அல்லாஹ்வுடைய வயசு என்னதோ அதுதான் நபியுடைய வயசும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நிகராகவும் ஆக்கியது போதாததுக்கு அல்லாஹ்வுக்கு வயசொன்றையும் என்ன செய்கின்றார், கற்பனை செய்கின்றார். இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா, அளவு கடந்த நேசத்தினால். எனவே சகோதரர்களே, அளவு கடந்த நேசம் என்பது மனிதனுக்கு ஆகுமானதல்ல. இந்த அளவு கடந்த நேசத்தில் ஒன்றுதான் காதல் என்பதும். இன்றைக்கு காதல் படுத்துகிற பாடு விளங்குதா இல்லையா? பிண்டே கூட செய்தி, என்ன செய்தி, தமிழ்நாட்டில் தான் ஒரு பெண்மணியை காதலர் என்ன செய்கின்றார், களத்தில் கத்தியால் குத்தி நடுத்தெருவில் மக்கள் பார்த்து கொண்டு இருக்க கொலை செய்கின்றார். நடு பஜாரில் மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன, இதுக்கு பிஏ படித்த பட்டதாரியா, பிஏ படித்த பட்டதாரி, ஏதோ ஒரு தவறான சிந்தனை தோன்றி அந்த பெண்மணி வேறு யாரோடைய பேசினால் கதைத்தால் தொடர்பானால் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் இவருக்கு வந்த ஆத்திரம் எங்க கொண்டு போய் விட்டுச்சு பாத்தீங்களா? அளவு கடந்த நேசம் தானே, போனாவா போயிட்டு போகட்டும், நம்மளை விட்டா போகுதுண்டு போய் தகுற வேண்டியதானே, அப்படியே இல்லையா? வேற யாரோடையும் தொடர்பா, போனா போகட்டும், நம்ம வேறோட பார்த்து கொண்டு போயிட்டு விடாம இவருக்கு வந்த ஆத்திரம் என்ன செய்ய வைத்தது, அந்த பெண்ணை கொண்டு விட்டார். அப்ப சகோதரர்களே, அளவு கடந்த இந்த நேசம், இந்த பாசம் தான் இத்தகைய கொலைக்கும் கூட என்ன காரணமாக இருக்கின்றது. எனவே இஸ்லாம் காதலை முழுமையாக தடுத்து விட்டது, முடியாது, அனுமதியே இல்லை அதுக்கு. நினைக்கிச்சா, எப்ப காதலிக்கலாம், கல்யாணத்துக்கு போக காதலிக்கலாம், அதைத்தான செய்ய மாட்டேங்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னால தடுத்ததை இஸ்லாம் கல்யாணத்துக்கு பிறகு என்ன, தாராளம், ஏராளமாக நீங்க என்ன செய்யலாம், காதலிக்கலாம், ஆனால் அதை செய்வதற்கு முடியாது என்கிறார்கள் அவர்கள். எனவே சகோதரர்களே, அளவு கடந்த நேசம் என்பதும் மனிதனுக்கு ஆபத்து. அது மார்க்க விவகாரத்திலா இருந்தாலும் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கின்றது. சிலர்களை பார்த்தீங்கன்னா, சில ஆலிசாக்கள் மீது அவர்களுக்குள்ள அளவு கடந்த நேசம் என்னன்னா, அவர் என்னத்தான் தப்பு செஞ்சாலும் இவர் ஏதாவது வியாக்கியானம் வச்சிருப்பார். அதுக்கு பள்ளிக்கு வரல, வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் மக்காவை போயிருப்பாருன்றான். எங்கால இட போனார், எந்த ஃப்ளைட்டில் ஏறி போனார்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அவர் போய்ப்பாரு, நீயே அதை பற்றி யோசிக்கிற. பள்ளி வாசலுக்கு வராமல் விட்டால் வராத மனிதனை நபியவர்களே எங்கே வரல விசாரிச்சிங்கனாங்க, சாபாக்கள் சொன்னாங்களா யாரும் சொல்ல அவர் மக்கா போயிட்டாருன்னு சொல்லி, இல்லை. அப்போ எனவே அளவு கடந்த நேசம் பார்த்தீர்களா? சமயத்தில் மார்க்க ரீதியாக அவர்கள் தவறு செய்யும் போது கூட என்ன, அவர்களை அதை அனுமதிக்க செய்கின்றது. எனவே அளவு கடந்த நேசம் சகோதரர்களே, மார்க்க விவகாரத்திலும் கூட என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இபாதத் செய்கிறோம் என்ற பேரிலும் கூட நாம் அளவு கடந்து போகக்கூடாது என்ற மார்க்கம் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. எனவே நேசமுள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக முஸ்லீம்களே, நீங்கள் ஒருவர் மற்றவரை நேசித்து வாழ வேண்டும். அதே நேரத்தில் மார்க்கத்துக்கு புறம்பான முறையில் அந்த பாசம் என்ன செய்யக்கூடாது, அமைந்துவிடக்கூடாது. நீங்கள் அதில் அளவு கடந்து செல்லக்கூடாது என்றெல்லாம் வரம்புகளை சொல்லி இந்த பாச நேசம் யாருக்காக இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்ற விளக்கத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அவற்றை வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.